நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை தொடங்குவோம். இந்த சத்சங்கத்திற்கு என்னுடைய குருமார்கள் ரெண்டு இருவரின் ஆசீர்வாதத்தை எடுத்து சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசீர்வாதத்தை வேண்டி, அதன் சித்தர்மார்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி தொடங்குவோம். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் திடக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தை இந்த வாரத்தில் வந்த மூன்று கேள்விகளின் அடிப்படையில் நடத்தி கொண்டு போக உத்தேசித்துள்ளேன். முதல் கேள்வியாக வந்தது, ஒரு வயதில் முதிர்ந்தவர் எங்களுடைய சத்சங்கத்தில் இருப்பவர் கேட்டிருந்தார், இப்போது தங்களால் முழு பயிற்சியும் செய்ய முடியாது, அப்போ தாங்கள் இந்த காலத்தை தவற விட்டு விட்டோம், இந்த காலத்தில் இருக்கும்போது எப்படியானவற்றை செய்யலாம், முழு பயிற்சியும் செய்ய முடியாத ஒரு நிலை, அதாவது ஐந்து உடலுக்கும் பயிற்சி செய்கிற அளவுக்கு முழுமையாக முடியாத நிலை வயது காரணம், அப்போ எங்களுக்கு இந்த பிறப்பில் ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா, தொடக்க பயிற்சிகளை விட்டு முடியுமான பயிற்சிகளை செய்வதால் ஏதாவது நன்மை இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. அதற்குரிய பதில், நிச்சயமாக நன்மை இருக்கின்றது. இது பஞ்சாங்க யோகம், இது எங்களுடைய கை விரல்களில் இருக்கும் ஐந்து விரல்களைப் போல் பாபாஜி எங்களுக்கு தந்திருக்கும் ஐந்து உடல்களுக்குரிய யோகம். இந்த உடல்களில் தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆத்ம உடம்பு என்பவை இருக்கின்றன. இங்கு இருக்கும் தூள உடம்பை விட மற்றைய நான்கு உடல்களுக்கும் எந்த வயதிலும் நீங்கள் பயிற்சி செய்யலாம், நீங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கும் வரைக்கு கூட பயிற்சி செய்யலாம். வயது ஒரு எல்லை அல்ல, ஆனால் 100% அளவு பயிற்சிகள் செய்ய முடியாவிட்டாலும் உங்களால் முடிந்தளவு தூரம் சுவாச பயிற்சி செய்யலாம், தியான பயிற்சி செய்யலாம், மந்திர பயிற்சி செய்யலாம், பக்தியில் ஈடுபடலாம். இவை எல்லாவற்றையும் செய்யும் போது அந்த தூள உடம்பு உங்களுடைய தூள உடம்பு வயதானால் கூட அந்த தூள உடம்பு இவ்வளவு பயிற்சிகளுக்கு 100% அனுகூலமாக இருக்காவிட்டால் கூட உங்களால் முடிந்த அளவு கடைசி நேரத்திலாவது நீங்கள் இந்த பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருந்து நீங்கள் இந்த புறப்பை விட்டு அடுத்த புறப்படுக்கும் போது இந்த நான்கு உடல்களையும் செய்த பயிற்சி உங்களுடன் சேர்ந்து அடுத்த புறப்புக்கு போகின்றது என்பதுதான் கிரியாயோக தத்துவம், சைவ சித்தாந்த முறைப்படி. ஆகவே கிரியாயோகத்திற்கு வயதில்லை, ஆனால் தேக பயிற்சிக்கோ அல்லது உடலால் செய்யும் பயிற்சிகளுக்கோ வயதுண்டு. வயது போக போக அந்த பயிற்சிகளை எங்களால் மேற்கொள்ள முடியாது, ஆனால் அந்த உடலுக்கு செய்யும் பயிற்சி இந்த புறப்புடனே அற்றுப்போகின்றது. அதற்காக வயது குறைந்தவர்கள் நாங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் வயது போனவர்கள் மாதிரி ஆக சுவாச பயிற்சியும் மனப்பயிற்சி தியான பயிற்சியும் மந்திர பயிற்சியும் பக்தியிலையும் இருந்து செய்யலாமா என்று கேட்கக்கூடாது. ஏனென்றால் உடற்பயிற்சி முக்கியமானது. ஏனென்றால் உடலை நல்ல நிலையில் வைத்திருந்தால் தான் நீங்கள் 100% இந்த பயிற்சிகளை செய்யலாம். ஆனால் நேரம் கடந்து கிரியா யோகம் கிடைத்த ஆன்மாக்களுக்கு இனி உடலுக்கு பயிற்சி செய்ய முடியாதே முழுமையாக என்று நினைத்து யோகத்தை விட்டு போகாது. உங்களுடைய யோகத்தை நீங்கள் இறக்கும் நாள் வரைக்கும் கடைப்பிடித்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் அடுத்த பிறப்பில் உங்களுடைய யோக வாழ்க்கை வேறு ஒரு நிலையில் இருந்து தொடங்கும். இங்கு படித்த நிலைகளுக்கு அடுத்த நிலைக்கு போய்விடும். ஆதலால் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு மனதை தளரவிடாது உங்களால் முடிந்தளவு செயல்பட்டு இந்த கிரியா யோகத்தை செய்யுங்கள் என்றபடியால் இந்த கிரியா யோகத்துக்கு திரும்பவும் வயதில்லை இல்லை. மற்றது இந்த நீங்கள் கிரியா யோகத்தை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த பிறப்பிற்கு நாங்கள் வரும்போது என்ன எங்களுடைய ஆன்மாவுடன் கொண்டு வந்தோமோ அதுதான் இந்த பிறப்பில் நாங்கள் அதன் தொடர்ச்சியைத்தான் செய்கின்றோம். அந்த தொடர்ச்சியை நீங்கள் பழைய பல மகான்களை பார்த்தால் கூடி அந்த முறையில்தான் எங்களுக்கு தெரிந்த மகான்மார்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த முறையில்தான் வாழ்ந்து சித்தியை அடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆன்மீக சக்தி முழுக்க பழைய பிறப்புகளில் இருந்து கொண்டு வரப்பட்டது. அவர்கள் நல்ல நிலையில் இந்த பிறப்பிற்கு வந்தபடியால் அவர்கள் தங்களுடைய தொடர்ச்சியான சித்திய சாதனைகளை செய்து ஆன்ம ஈடேற்றத்தை அடைகிற நிலைக்கு போயிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் நல்ல மனம் கொண்டு விடாது தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி சக்கரங்களை பற்றியது. திரும்பவும் திரும்பவும் பயிற்சி செய்யாமல் சக்கரங்களை பற்றியோ அல்லது சக்கரங்களின் ஆக்டிவேஷனோ அல்லது சக்கரங்கள் எப்படி தொழிற்படும் எங்களுடைய பயிற்சியாளர் என்பதையோ அறிய முற்படாது. நீங்கள் உங்களுடைய உடலில் நடக்கும் விஷயங்களை அவதானித்து அதை என்னுடன் வந்து பேசி அதற்குரிய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன நடக்கின்றது என்பதுதான் நல்ல விஷயம். அப்படியா இருந்தும் இன்னொரு கேள்விக்களால் அதற்கு தேவையான சில பதில்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த கேள்வி என்னவென்றால் அட்டாங்க யோகம் ஆகிய ராஜ யோகத்திற்கும் கிரியா யோகத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன என்பது கேள்வி. பலர் பல இடங்களில் என்னை கேட்டு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பதில்களை கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைய நிலையில் அந்த கேள்விகள் கொஞ்சம் கூட கூட வருகின்றபடியால் இன்றைய சத்சங்கத்தில் எங்களுடைய குரு அதற்குரிய விடையை எப்படி கொடுத்தாரோ அதை அப்படியே உங்களுக்கு தருகின்றேன். இது எங்களுடைய குருவின் வாக்கு யோகிராமையாவே. அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் அட்டாங்க யோகம் என்பது கூடுதலான மக்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஒரு உடலை பொறுத்தவரையில் ஆன்ம ஈடேற்றத்திற்கு அந்த உடலில் உள்ள 5 உடல்களுக்குரிய பயிற்சிகளும் செய்தால்தான் ஆன்ம ஈடேற்றத்தை முழுமையாக அடையலாம். ஆகவே அந்த 5 உடல்களுக்குரிய பயிற்சிகள் சொல்லப்பட்டிருப்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் யோகத்தில் கிரியா யோகத்தில் ஒன்று மட்டுமே, பாபாஜியின் கிரியா யோகத்தில். ஆகவே அந்த ராஜயோகம் அட்டாங்க யோகத்திற்கும் கிரியா யோகத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை அவர் என்ன மாதிரி சொல்கின்றார் என்றால் ராஜயோகம் என்பது சில சித்திகளை எடுக்கக்கூடிய யோகம், சமாதிக்கு கூட செல்லலாம். ஆனால் அது கிரியா யோகத்தின் 1/5 பங்கென்று சொல்லுகின்றார். அதாவது அந்த ராஜயோகத்தில் சொல்லப்பட்ட பயிற்சிகளை செய்து நீங்கள் மேல்நிலைக்கு வரும்போது அது கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட தியான பயிற்சிக்கு மாத்திரம்தான் சமனானது என்பதை வலியுறுத்தி சொல்கின்றார். ஆகவே அந்த அட்டாங்க ராஜ யோகங்களில் குண்டலினி பிராணாயாமமோ, சுவாசத்துக்குரிய குண்டலினி பிராணாயாம பயிற்சியோ, அல்லது பாபாஜியால் தரப்பட்டிருக்கும் மந்திர பயிற்சிகளோ இல்லை. ஆகவே அட்டாங்க யோகத்தில் மேல் போய் ஒரு சித்தி நிலையை அடைவதென்றால் அது தியானத்தால் மாத்திரமே தவிர சுவாச உடலுக்குரிய பயிற்சி மேலதிக மேன்மையான பயிற்சி அதில் அடங்கவில்லை. மந்திர பயிற்சி மேன்மையான பயிற்சி அடங்கவில்லை என்று யோகியார் அதை விரிவாக சொல்லுகின்றார். ஆகவே ஒருவர் ஆன்ம ஈடேற்றத்தை முழுமையாக அடைய வேண்டும் அல்லது அதற்கு மேலாக பாபாஜியின் சொரூப சமாதியை அடைய வேண்டும் என்றால் 5 உடலுக்குரிய பயிற்சி முக்கியமானது என்பதை சொல்லுகின்றார். அப்போது அந்த அந்த அட்டாங்க யோகா பயிற்சியில் முதல் 2 நிலைகளாக தேக பயிற்சி எங்கேயும் அமைந்திருக்கின்றது, ஆனால் அந்த குண்டலினி பிராணாயாம பயிற்சி இல்லை அங்கே. இதை நாங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம் என்றால், இந்த பயிற்சிகள் எல்லாவற்றாலும் என்ன மாதிரி இந்த குண்டலினி சக்தி மேல் நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், இந்த குண்டலினி சக்தி என்பது மூலாதார சக்கரத்திலிருந்து விழிப்பு பெற்று அதை ஒரு 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 சுடராகவும் நாங்கள் பார்க்கின்றோம். குண்டலினி சக்தியை ஒரு நெருப்பாக, அந்த நெருப்பை எங்களுடைய மூச்சு காற்றாகிய பிராணாயாமம் மூலமாக ஊதி 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 பத்த வைத்து அந்த நெருப்பு சுழல்விட்டு எரிந்து மேல் நோக்கி கிளம்பும் போது அது அடுத்ததாக இருக்கும் சுவாசிஸ்தான சக்கரத்தை அடைகின்றது. எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்க்கை காலத்தில் இந்த குண்டலினி எழுச்சியை சாதாரண பயிற்சிகள் சில பயிற்சிகள் மூலமாகவும் அல்லது தன்னளவிலேயே நடக்கும் சில முறைகளால் சுவாசிஸ்தான சக்கரம் வரைக்கும் தான் சென்று திரும்பி வர செல்கின்றது. அதற்கு மேல் செல்வதற்கு அவர்கள் சாதாரண மக்களால் கொண்டு செல்ல முடியாது. அதற்குத்தான் குண்டலினி பிராணாயாம பயிற்சி முக்கியம். அப்போது சாதாரண மக்களை விட எங்களுடைய யோகா சாதகர்களை நாங்கள் எதிர்பார்ப்போமாக இருந்தால், அந்த குண்டலினி சக்தியை இந்த 5 உடற்பயிற்சிகள் மூலமாக அதற்கு மேலே கொண்டு போக முடியும். அது மாத்திரமல்ல, அந்த சுவாசிஸ்தான சக்கரத்தை அந்த பயிற்சி மூலம் அதற்கு மேலே நீங்கள் போய் மணிபூரக சக்கரம் அளவுக்கு நீங்கள் அந்த சக்தியை குண்டலினி சக்தியை கொண்டு சென்று விட்டீர்களாக இருந்தால் அதற்கு பிறகு அந்த சக்தி கீழே போகாது. அதன் பிறகுதான் நுட்பமான பயிற்சிகள் தேவை. சரியான பயிற்சி முறைகளில் நீங்கள் இந்த 5 உடலுக்குரிய பயிற்சிகளை செய்து கொண்டு போக வேண்டும். அந்த மணி ஊரக சக்கரத்தில் தான் உங்களுடைய குண்டலினி பயிற்சியால் கிடைத்து வளரும் உங்களுடைய வைட்டல் பாடி, அதாவது உங்களுடைய சுவாச உடம்பில் வளரும் மூச்சு காற்றால் வளரும் அந்த பிராண சக்தி பெருகி கொண்டு போகின்றது. அப்போ இந்த பிராண சக்தியின் சேர்க்கை முழுக்க உங்களுடைய மணிபூரக சக்கரத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த சக்கரத்தில் இருக்கும் போதுதான் இந்த பிராண சக்தி 5 உடலுக்கும் பரவத் தொடங்குகின்றது என்று யோகியார் சொல்லுகின்றார். அந்த மணிபூரக சக்கரத்தில் இருந்து உங்களுடைய தேக உடம்பிற்கு, சுவாச உடம்பிற்கு, மன உடம்பிற்கு, அறிவு உடம்பிற்கு, ஆன்ம உடம்பிற்கு இந்த பிராண சக்தி பரவுகின்றது. அதிலிருந்து மேல் நோக்கி நீங்கள் மேலும் குண்டலினி பிராணாயாம பயிற்சியை மற்ற 5 உடல் பயிற்சிகளுடன் செய்து கொண்டு போகும்போது குண்டலினி பிராணாயாம பயிற்சி மூலம் அது உங்களுடைய அநாகத சக்கரம் அளவிற்கு செல்கின்றது. அந்த அநாகத சக்கரத்துக்கு சென்றவுடன் அந்த மணிபூரக சக்கரம்தான் பிராணசக்திக்கு மையம். அதிலிருந்து எங்கெங்கு இந்த பிராணசக்தி செல்கின்றதோ அது பிராண கயிறு என்று சொல்லப்படும் சூட்சுமமாக இருக்கும் ஒரு கயிற்றினால் இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று யோகியார் இந்த தத்துவத்தை அவருடைய ஒரு ஒரு சத்சங்கத்தில் விளக்குகின்றார். அப்போது அந்த இணைப்பில் பிராண கயிறு என்று சூட்சும உடக இணைப்பில் இருக்கும் அந்த அந்த சுவாசம் அந்த பிராண சக்தி அநாகத சக்கரத்துக்கு வந்தவுடன் அதில் பல மாறுதல்கள் உங்களுடைய உடல்களில் ஏற்படும். அதில் பெரிய மாறுதல் என்னவென்றால், அன்பு என்பது பெருகிக் கொண்டே போகும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அன்பை காட்டுவீர்கள் கூட, மற்றவர்களிடம் அன்பாக இருப்பீர்கள், உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுடைய அன்பாக இருப்பீர்கள். எல்லாம் அன்புமயமாக தெரிய வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய குண்டலினி எழுச்சி அநாகத சக்கரம் அளவில் நன்றாக அமைந்திருக்கின்றது என்பதற்கு சான்று. யாரை கண்டாலும் நீங்கள் அன்பாக இருப்பீர்கள். அதான் அந்த மேக்சிமம் ஸ்டேஜ் இன் தட் சக்ரா. அதில் இருக்கும் போது அந்த சர்வீஸ், அதாவது தொண்டு என்பது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வரத் தொடங்கும். அதாவது அந்த அன்பை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தொன்று உருவாகும். அந்த நிலை வரைக்கும் உங்களுடைய குண்டலினி சக்தி உங்களை அநாகத சக்கரத்திற்கு கொண்டு சென்று விட்டதென்றால், நீங்கள் சாத்வீக குணமான ஒரு ஆன்மாவாக திகழ்வீர்கள், அன்பானவர்களாக இருப்பீர்கள், அகிம்சையில் இருப்பீர்கள், உங்களுடைய சொல்லில் செயலில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பீர்கள். அந்த நிலையை எய்தினால்தான் உங்களுடைய பயிற்சி எந்த நிலையில் இருப்பதென்பதை நீங்கள் அறியலாம். அதற்கடுத்ததாக இருக்கும் விசுத்தி சக்கரத்திற்கு, அநாகத சக்கரத்திலிருந்து விசுத்தி சக்கரத்துக்கு போவதற்கு உங்களுடைய குண்டலினி பிராணயாம பயிற்சி சிறிய அளவிலும், தியான பயிற்சி பெரிய அளவிலும் உதவி செய்வதாக ஜோகியார் சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் தான் உங்களுடைய தியான பயிற்சி உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படும். அநாகத சக்கரத்திலிருந்து விசுத்தி சக்கரத்திற்கு உங்களுடைய குண்டலினி சக்தியை கொண்டு செல்வதற்கு அந்த நேரத்தில் தான் இந்த தியான நாங்கள் இந்த தீச்ச முறைப்படி சொல்லப்பட்ட தியானங்கள் எல்லாவற்றிலும் நன்றாக செய்து நாங்கள் அந்த விசுத்தி நிலையை அடைய வேண்டும். அந்த இடத்திலும் பல மாறுதல்கள் தெரிய வரும். அந்த இடத்தில் தான் உங்களுடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி, அறிவுத்திறன் மற்றும் சில விஷயங்கள் தெரிய வரும். எல்லா விஷயத்தையும் நான் இதில் சொல்லவில்லை. அந்த இடத்து சக்கரத்திற்கு உங்களுடைய ஆன்மா போகும்போது சில சில பெரிய விடயங்கள் எல்லாம் உங்களுடைய உடலில் நிகழும். அதை நீங்களே கண்டுபிடியுங்கள். அந்த இடத்திற்கு வரும்போது, அந்த இடத்திற்கு வந்தவுடன் நீங்கள் இந்த ஐந்து உடல்களுக்கும் செய்யும் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்போது உங்களுடைய ஆன்மா ஆக்ஞா சக்கரத்தை சென்றடைகின்றது. அதான் புருவமத்தி. அந்த புருவமத்தியில் தான் சிவனுடன் உங்களுடைய ஆத்மா கூடுகின்றது, குண்டலினி சக்தி. அந்த இடத்துக்கு போகும்போது அதில் என்ன நடக்கிறது என்றால், உங்களுடைய மூன்றாவது தேர்ட் ஐ என்று சொல்லப்படும் மூன்றாவது கண் விழிப்படைகின்றது. இவையெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு போவதெல்லாம் உங்களுடைய உடலில் அல்ல, உங்களுடைய சூட்சும உடலில் இருக்கின்றது, தூள உடலில் அல்ல, மறந்து விடாதீர்கள். சூட்சும உடலில் இருக்கின்றது. எல்லா தூள உடல்களுக்கும் உரிய சூட்சும மையம் உங்களுடைய முதுகெலும்பின் ஊடாக எல்லா சக்கரத்திலேயும் அமைந்திருக்கின்றது. அந்த சக்கரங்களை பற்றித்தான் கதைத்து கொண்டு போகின்றோம். அப்போது நீங்கள் அந்த ஆக்ஞா சக்கரத்திற்கு போகும்போது அந்த நிலையில்தான் உங்களுடைய மனம் முழுக்க ஒடுங்கி நீங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்குரிய கபாலம் துறக்கப்படும். உச்சித்தலையில் அதன் ஊடாக நீங்கள் சகசாரத்தில் இருக்கும் சிவனுடன் ஐக்கியப்படுகின்றீர்கள். ஸோ இதுதான் யோகியார் ஒரு ஒரு சத்சங்கத்தில் விளங்கப்படுத்திய ஒரு தகவலை நான் உங்களுக்கு இன்று கொடுப்போம் என்றிருந்தேன். இதைவிட கூட ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. செல்லும் முறையை விவரித்து விட்டேன். இந்த முறையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், உங்களுக்கு தியானம் எங்கே உதவி செய்கின்றது என்றால், கூடுதலாக அநாகத சக்கரத்திலிருந்து விசுத்தி சக்கரத்திற்கு போவதற்கு. அப்போ உன்னிப்பாக கவனிப்பீர்களாக இருந்தால், மூலாதாரத்திலிருந்து அநாகத சக்கரத்திற்கு போகும் வரைக்கும் குண்டலினி பிராணயாமம் மிகவும் மிகவும் முக்கியமானது. அப்போ இந்த ராஜயோகம் அட்டாங்க யோகத்திற்கு வருவீர்களாக இருந்தால், அங்கு முழுக்க முழுக்க யோகியார் சொற்படி தியான தியான உடம்புக்குரிய பயிற்சி தான் அங்கே இருக்கின்றபடியால் அது முழுமையாக உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கு காணாது என்பது அவருடைய தகவல். ஏனென்றால் ஐந்து உடல் பயிற்சிகளும் நீங்கள் உங்களுடைய கடைசியான இறுதி நிலையான ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கோ அல்லது அதற்கு மேலான சொரூப சமாதியை அடைவதற்கோ நிச்சயமாக தேவை. அதற்குரிய ஒரே வழிமுறை யோகியாரின் கருத்துப்படி பாபாஜியின் கிரியா யோகம். இதை பலர் பல தடவை கேட்டும் நான் இதை வெளிக்கொணரவில்லை. இருப்பினும் இன்று காலை யோசித்தேன், இந்த அளவிற்கு அதை கொடுப்போம் என்று. ஆனால் பயிற்சி செய்து வந்து கேள்விகளை கேளுங்கள். இந்த தகவலுக்கு பயிற்சி இல்லாமல் வந்து கேள்விகளை கேட்டு உங்களுக்கு ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. ஆனால் எந்த சக்கரத்திலிருந்து எந்த சக்கரங்களுக்கு போயிக்க என்னென்ன பயிற்சி தேவை என்பதை விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். பயிற்சி முக்கியம், அதற்கு பிறகு கிடைக்கும் பெறுபேறு முக்கியம். ஆகவே இந்த சக்கர பெறுபேறுகளை நீங்கள் உங்களுடைய உடலிலேயே பயிற்சி செய்து அனுபவித்து அது எங்கே எங்கே கிடைக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதை பற்றி என்னுடன் வந்து தொடர்ந்து கதையுங்கள். நாங்கள் ஒவ்வொருவருக்குரிய சித்திகளை அதுக்கு அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை ஆராய்ந்து அது என்ன முறையில் அமைந்திருக்கின்றது என்பதை ஆராய்வோம். அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாளிலேயும் இறை வழிபாட்டு தன்மையை பற்றி கேட்டிருந்தார்கள். அதுக்குரிய இறை வழிபாடு அது வேத சைவ சித்தாந்தத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நான்கு முறைகளும் யோகம் ஞானத்திலும் இருக்கிற இறை வழிபாடு அருவ திருமேனியில் இருக்கும் இறைவனை நினைத்து வழிபடுவது, சரியை கிரியை இரண்டு மார்க்கத்திலும் உருவ திருமேனியில் இருக்கும் இறைவனை வழிபடுவது, சரியை என்பது தொண்டு செய்து இறைவனை வழிபடுவது, கிரியை என்பது உருவத்தை கோயிலில் சென்று கோயிலில் வழிபடுவது, யோகமும் ஞானமும் அருவத்தில் இருக்கும் இறைவனை வழிபடுவது. அதுதான் அந்த முறை, அந்த மார்க்கம். அதை பற்றியும் ஒரு அன்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி போட்டிருந்தார், அதை பற்றி சிறிய விளக்கம் தாருங்கள் என்று. அந்த நான்கு விளக்கங்களும் தான் இருக்கின்றது. அதே நேரம் ஒரு சித்தருடைய பாடல் மூலமாக பல தடவை சொல்லியிருக்கின்றேன், இந்த நான்கு மார்க்கங்களும் உங்களுடைய மூச்சு காற்று உடன் நேரடியாக தொடர்புபட்டது. பூரகம், கும்பகம், ரேசகம். ஆகவே குண்டலினி பிராணாயாமத்திற்கு இந்த நான்கு மார்க்கங்களும் ஈக்குவலா சமனாக இருக்கின்றது. ஆகவே யோக முறையில் நாங்கள் போகும் பாதையில் கூட இந்த நான்கு மார்க்கங்களும் எங்களுடைய உடலில் இருந்து செயல்பட்டு வருகின்றது. ஆகவே எங்களுக்கு கிடைத்த இந்த கிரியா பாபாஜியின் கிரியா யோகமானது எங்களுக்கு இந்த பிறப்பில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே கிடைத்ததை வைத்து நாங்கள் எங்களுடைய சாதனை 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 சாதனையை கூட்டி அதில் வரும் சித்திகளை பார்த்து மேலும் சாதனையை கூட்டி எங்களுடைய உடலாகிய பரிசோதனை கூடத்தில் இதை நாங்கள் ஆராய்ந்து மேல் நோக்கி சென்று பாபாஜி சொன்ன ஆன்ம ஈடேற்றத்தையும் அதற்கு மேலான சொரூப சமாதியை கூட ஒரு பிறப்பில் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா உடைகளுக்கு வருகின்றேன். பாபாஜியின் உதவியுடன் வினாக்களுக்கு விடை காண்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.